கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்துடன் கூடிய சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களுடன், தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலே ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு சகோதர சகோதரிகளாய் நாம் முகமுகமாய் சந்திக்கவும், இன்றைய நாளிலும் இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே நாம் பங்கு பெறவும், தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கவும், கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு இசைவாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கவும், தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக, அவர் தந்த ஜீவனுக்காக, அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியறிதலான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்வோம். அதோடு கூட விசேஷ விதமாக அடியனுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும், அடியன் சார்ந்திருக்கிறதான மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பிரயோஜனத்திற்கென்று நாம் தியானிக்க இருக்கின்ற ஒரு பாடம், சகோதரர் அறிவித்த வண்ணமாக தேவனுடன் தனிமையில், அலோன் வித் காட் என்கின்றதான தலைப்பிலே நாம் சத்தியங்களை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். ஆதார வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:32.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
பாருங்க, இந்த ஒரு ஆதார வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசின இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் மூன்று பாகங்களாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது பாகம் முன்னுரையின் பாகம், இரண்டாவது பாகத்திலே தனிமையின் அனுபவங்களில் தேவ பிள்ளைகள் எப்படியாக தேவனுடைய கிருபையின்படியாக அந்த தனிமையின் அனுபவங்களை கடந்து சென்றார்கள் என்பதை குறித்து இரண்டாம் பாகத்திலே நாம் தியானிக்கலாம். மூன்றாவது பாகத்திலே இந்த ஒரு பாடத்திலிருந்து மெய் திருச்சபைக்காக தேவன் வைத்திருக்கின்ற பாடங்கள் அல்லது படிப்பனைகள் என்ன என்பதை குறித்து நாம் மூன்றாவது பாகத்திலே நாம் தியானிக்கலாம். நாம் முதலாவது பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முன்னரையின் பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது முதலாவதாக இந்த தனிமை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையினுடைய பொருளை நாம் தியானிக்கலாம். இந்த ஒரு தனிமை என்ற வார்த்தையினுடைய பொருள் பொதுவாகவே நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, தனிமை தனிமை என்று சொல்லும்போது தனியாக இருப்பது அல்லது தனித்திருப்பது. ஒருவேளை நம்முடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது படிப்பின் நிமித்தமாகவோ குழந்தைகள் வந்து பெற்றோரை விட்டு பிரிந்து ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறதோ அல்லது மற்ற இடங்களில் தனியாக இருப்பதோ, அதுதான் அந்த தனிமையாக இருப்பதா அப்படி என்று நாம் ஒருவேளை இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சித்தோமானால், வேத வசனங்கள் அப்படியான அடிப்படையில் இந்த தனிமையை இங்கு மேற்கோள் காட்டுவதில்லை. அப்படியானால் தனிமை என்பதை குறித்து வேத வசனங்களுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் அந்த தனிமைக்குரிய பொருள் எப்படிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படுகின்றது என்றால், முதலாவதாக அருகில் துணையாக யாரும் இல்லாத ஒரு நிலைமை. இன்னும் மிக நேர்த்தியாக சொல்ல வேண்டும் என்றால் தனித்து விடப்பட்ட நிலைமை, செப்பரேட் ஃப்ரம் ஆல் த ஆல் திங்ஸ், எல்லாவற்றிலிருந்தும் தனியாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படக்கூடியதுதான் இந்த தனிமை என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொருளில் தான் வேதாமம் கூட பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த வசனங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும்போது அலோன் என்கின்ற வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனுடைய மீனிங் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அலோன் என்றால் தனியாக, அதாவது எந்த ஒரு துணையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை. இன்னும் டீப்பா வசனங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தோம்னால் இதற்கு ஒரு பொருள் என்ன கொடுக்குறாங்கன்னா, உதவியற்ற நிலைமை, எந்த ஒரு உதவியும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக கைவிடப்பட்ட நிலைமை. ஸோ இந்த மூன்று பொருள் மிகச்சரியாக வேத வசனங்களின் அடிப்படையில் இந்த தனிமை என்ற வார்த்தைக்கு அங்கு பொருந்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த உதவியற்ற நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு துணையாக யாரும் இல்லாத நிலைமை தான் இந்த தனிமையை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பொருளின் அடிப்படையில் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தன்னுடைய நம்ம இந்த வசனத்தில் பார்த்த ஆதார வசனத்தில் பார்த்த காரியத்தை தன்னுடைய சீஷர்கள் இடத்துல அங்கே பேசுகிறார். ஆதார வசனம் கூட நம்ம பார்த்தோம்னால் வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதோ நீங்கள் சிதறுண்டு அவர்தவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். பாருங்க, இந்த தனியே விட்டுவிடக்கூடிய காலம், சோ ஏன் இந்த தனியே விட்டு விடக்கூடிய காலத்தை குறித்து கர்த்தர் இயேசு இங்க பேசுறாரு. அப்ப இதற்கு முன்னால கூட அநேக தருணங்கள்ல கர்த்தர் இயேசு தனிமையில இருந்திருக்கிறார், பிதாவோடு கூட ஜபத்துல தனிமையில ஐக்கியப்பட்டிருக்கிறார், அநேக நேரங்களில் ஜனங்களை விட்டு கடந்து தனியாக போயிருக்கிறார், சீசர்களை விட்டும் அவர் கடந்து தனியாக போயிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய ஊழியத்தின் நிறைவேறுதலின் காலங்களின் கடைசி பகுதிகளில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் இயேசு பேசுறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தனியே விட்டுவிடக்கூடிய காலம் என்று பார்க்கும்போது அந்த தனியே தான் நம்ம பார்க்கிறோம், ஆதரவற்ற நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, அல்லது நாம் பார்க்கும்போது அருகில் துணையாக யாருமற்ற ஒரு நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை. இப்படியாக தான் கர்த்தர் இயேசு தனித்து விடப்பட போகிறார் என்பதை முன்னதாக உணர்ந்தவராக தன்னுடைய சீஷர்களிடத்துல அவர் என்ன சொல்றாருனா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்க பேசுறார். ஒரு எச்சரிப்பின் காரியத்தை தன்னுடைய சீஷர்களிடத்துல கொடுக்கிறார். ஆனால் சீஷர்கள் அவைகளுடைய உண்மையான தாற்பரியத்தை உண்மை பொருளை அங்க உணர்ந்துக்கல. அதனாலதான் பரிசுத்த அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன், நான் மறிக்க நேர்ந்தாலும் உம்முடனே தான் இருப்பேன் என்று வைராக்கியத்துடன் சொன்ன பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு முதற்கொண்டு எல்லாருமே கர்த்தர் இயேசு கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை விட்டு விட்டு ஓடி விடுகிறார்கள் என்று நம்ம சுவிசேஷங்கள பதிவுகளை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். இப்படியான தனிமையின் அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் இயேசு கடந்து செல்ல வேண்டியது தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு ஏற்பாடு என்பதை நாம் அனைவருமே சத்தியங்கள்ல நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதாகமத்தினுடைய அடிப்படையில மூல பாஷை வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்தோம்னால் இந்த தனிமை குறித்ததான ஆவிக்குரிய பொருள்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அப்ப இந்த தனிமை குறித்ததான ஆவிக்குரிய பொருளை குறித்து நம்ம பார்க்கும்போது எபிரேய வார்த்தையில பார்க்கும்போது என்ன வார்த்தை எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஹீப்ரூல H909 இந்த ஒரு வார்த்தை நாம் பார்க்கும்போது அது பாடாட் என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய பொருள் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது செப்பரேட் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப செப்பரேட் என்றால் தனிமைப்படுத்தப்படுதல், தனியாக பிரித்தெடுக்கப்படுதல் அல்லது தனிமைப்படுத்தப்படுதல் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கிரேக்க மூல பாஷையில G3441 நம்ம பார்க்கும்போது அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மோனோஸ் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மோனோஸ் என்ற வார்த்தையினுடைய ஆங்கில மொழியாக்கம் பார்க்கும்போது அது அலோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, வித்தவுட் ஏ கம்பானியன், அதாவது தனியாக துணையற்ற நிலைமையில் காணப்படக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த தனிமையை குறித்து நம்முடைய வேதாகமம் சொல்லக்கூடிய காரியங்களாக அங்கு காணப்படுகிறது. சரி, இப்படியான காரியங்கள் தான் இந்த தனிமையை குறித்து முன்னுரையில நம்ம தியானிக்கிறோம். இந்த அடிப்படையில தான் கர்த்தர் இயேசு கூட என்ன காரியங்களை அங்கு பேசுறாருன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டு விட்டு ஓடிவிடுவீர்கள் அல்லது தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்ற காரியங்களை கர்த்தர் இயேசு நம்ம பேசுறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதுதான் தனிமை குறித்ததான ஒரு மிக சுருக்கமான ஒரு முன்னுரையாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் தனிமை என்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அலோன் ஆர் செப்பரேட் ஆர் லோன்லினஸ் என்ற எந்த வார்த்தைகளை நம்ம கொடுத்தாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் நம்ம பார்க்கும்போது அது தனிமைப்படுத்தப்படுதல் அல்லது பிரித்தெடுக்கப்படுதல் அல்லது தனியாக கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியான அனுபவங்களை அநேக தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு ஏற்பாடாக அங்கு காணப்படுகிறது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக இந்த தனிமையின் அனுபவங்களில் காணப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கின்ற தனிமையின் அனுபவங்களை அவர்கள் எவ்வாறு கடந்து சென்றார்கள் அல்லது தேவனுடைய தெய்வீக கிருபையின் அடிப்படையில் இந்த அனுபவங்களில் அவர்கள் எவ்வாறு வெற்றி சிறந்தார்கள் என்பதை குறித்து தான் நம் இரண்டாம் பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது நாம் தியானிக்க இருக்கின்றோம். அப்ப இரண்டாம் பாகத்திற்குள்ளாக போகும்போது தனிமையின் அனுபவங்களில் தேவ பிள்ளைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இரண்டாம் பாகத்தில் நாம் தியானிக்கலாம். இந்த இரண்டாம் பாகத்தில் மூன்று தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது தேவனுடைய பிள்ளை யார் என்று நாம் பார்க்கும்போது தாவீது. இரண்டாவது தனிமையின் அனுபவத்தில் நாம் பார்க்கக்கூடிய தேவ பிள்ளை அப்போஸ்தலர் பவுல். மூன்றாவது நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் யோவான். ஸோ இந்த மூன்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனிமையின் அனுபவங்கள் எப்படியாக கடந்து சென்றது, அவைகளை தேவ தயவோடு அல்லது தேவனுடைய தெய்வீக கிருபையோடு அவர்கள் எவ்விதமாக அவைகளை மேற்கொண்டார்கள் அல்லது அந்த அனுபவத்தை கடந்து சென்றார்கள் என்பதை குறித்து நாம் இந்த இரண்டாம் பாகத்திலே நாம் பார்க்கலாம். ஸோ முதலாவது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது முதலாவது தாவீதை குறித்து நாம் பார்க்கலாம். ஸோ தாவீதனுடைய அநேக அனுபவங்கள் நம் அனைவருமே நன்கு அறிந்த ஒரு காரியங்கள் தான். அவருடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எல்லா விதமான அனுபவங்களை பெற்றிருந்தார். ஆட்டு மேய்ப்பராக தன்னுடைய தந்தையினுடைய ஆடுகளை அங்கே மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு பெலிஸ்தியன் வந்து தேவனுக்கு விரோதமாய் கர்ஜிக்கும் போது என் தேவனுக்கு விரோதமாய் பேச இந்த பெலிஸ்தியன் யார் என்று சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே கவன் வைத்து ஒரு கூழாங்கலில் மாத்திரம் செலவழித்து அந்த மாபெரும் பெலிஸ்திய ராட்சதனை வீழ்த்திய ஒரு வீரன் என்று நம்ம பார்க்கிறோம். அதே நிமித்தமாக ராஜாவால் மிகவும் பாராட்டப்பட்டு படைத்தளபதியாக சவுல் ராஜாவால் ஏற்படுத்தப்பட்டு அநேக வெற்றிகளை புரிந்த ஒரு படை வீரராக போர் சேவகராக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அவருடைய எளிமை. அவர் அந்த கோலியாத்தை வீழ்த்தி விட்டு வரும்போது ராஜா கேட்கும்போது நீ யாருடைய மகன் என்று சொல்லும்போது அவர் இன்னாருடைய மகன் என்று சொல்லிட்டு பின்னாலே அவர் வார்த்தை அங்கே சொல்லுவார், இஸ்ரேலில் எங்களுடைய குடும்பம் மிகவும் சாதாரணமானது என்று அவர் வார்த்தை குறிப்பிடுவார். ஸோ அப்படியாக பார்க்கும்போது அவருடைய எளிமை, அவர் பேசின அவருடைய தாழ்மை, இந்த குணங்கள் சவுல் ராஜாவினுடைய மகன் யோனத்தானை அவருடைய உற்ற நண்பனாக மாற்றுவதற்கு அவருடைய இந்த கேரக்டர்ஸ் எளிமை மற்றும் தாழ்மை அங்கு உதவியது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இருந்த போதிலும் அநேகருக்கு வரக்கூடிய அந்த ஒரு பலவீனம்தான் சவுல் ராஜாவிடத்திலும் அங்கு காணப்பட்டது. ஏன்னா ஜனங்கள் என்ன பாடுறாங்கன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடுறாங்க. அப்போ தாவீது தன்னை காட்டிலும் மேன்மையாக சொல்லுவதை சவுலால் என்ன பண்ண முடியலன்னா அங்கே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த பலவீனத்தின் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வதற்கு அங்கே முயற்சிக்கிறார். ஸோ அப்படியான பல்வேறு தருணங்களில் தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் தனிமையாய் இருந்த அனுபவங்களை தன்னுடைய அநேக திருப்பாடல்களில் சங்கீத புஸ்தகங்களில் அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அப்சலோம் இங்கு ராஜாவாகிய தாவீதிற்கு எதிர்த்து அவர் முடிசூட்டி கொண்ட போது தாவீது அப்போ கூட என்ன அதை யோசிக்கிறான்னு பார்க்கும்போது இது தேவனால் தனக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அவர் அப்சலோமை விட்டு கடந்து வனாந்தரத்திற்கு அவர் கடந்து போனார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய பொருள் கூட நம் அனைவரும் அறிந்தது தான். சுவிசேஷ யுகத்தில் எதிராளியாகிய சாத்தான் மற்றும் அவனுடைய சேனைகளோடு கிறிஸ்துவின் சபைக்கு இருக்கக்கூடிய போராட்டம், அது இவ்விதமாகவே நல்ல போர்ச்சேவனுக்குரிய போராட்டத்தை இந்த ஒரு காரியம் அடையாளப்படுத்துகிறது என்பதையும் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஸோ இப்படியாக தான் தாவீது வனாந்தரத்தில் தனிமையின் அனுபவங்களில் அவர் எப்படியாக தன்னுடைய திருப்பாடல்களை அங்கே பாடியிருக்கிறார் என்பதை நம்ம அநேக வசனங்களில் பார்த்திருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் உதாரணமாக நாம் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102:7.
நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாய் இருக்கும் பறவை போல் ஆனேன்.
பாருங்க, நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாய் இருக்கும் பறவை போல் ஆனேன். சோ அங்க கூட ஐ வாட்ச் அண்ட் ஐ ஆம் அஸ் எ ஸ்பாரோ அலோன் என்று சொல்லும்போது தனித்து விடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஆதரவற்ற நிலைமை, துணையாக யாரும் இல்லாத நிலைமை. சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் வனாந்தரத்துல தனிமையாய் தவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற கூரை மேல் தனிமையாய் தவிக்கும் பறவை போல் ஆனேன் என்ற வார்த்தைகளை தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 4:8 திருவுவிளிய வேதாகமத்தில் நம்ம வாசித்து கேட்கலாம்.
இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர்.
பாருங்க, இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வழிநடத்துவீர், வழிநடத்தி வாழ செய்கின்றீர். ஸோ இதே வார்த்தையில் தான் கர்த்தர் இயேசு சீஷர்களிடம் பேசுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டீங்கன்னா கூட யார் என்னோடு இருப்பாருங்க, என்னுடைய பிதா, என்னுடைய பிதா என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்து வருகின்றார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை எங்க கர்த்தர் இயேசு வைராக்கியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே தான் இங்க கூட அங்க தாவீது கூட வெளிப்படுத்துறார், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறீர். அப்போ பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு, அவருடைய தெய்வீக வழிநடத்துதல், அவருடைய அனந்த ஞானத்தில் அவர் வைத்திருக்கின்ற தேவ திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான அந்த தனிமையின் அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் நீர் என்னை அங்க வாழசை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் என்ற வார்த்தைகளை அங்கு தாவீது பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது கூட நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய தனிமை அனுபவங்களை அவர் எவ்விதமாக அங்கு பதிவு செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இரண்டாவதாக நம்ம இரண்டாவது தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் போது இரண்டாவதாக அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். ஸோ அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் நாள் முழுவதும் தியானிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கு. ஸோ இருந்த போதிலும் இந்த ஒரு பாடத்திற்கென்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் அங்கு நம்ம தியானிக்கலாம். ஸோ இங்கே பவுல் தர்சு பட்டணத்தில் இருந்த சவுல் என்று அழைக்கப்பட்டவர் என்று நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இந்த பவுல் என்ற பெயர் ரோமாபுரியில பெரும்பாலாக கிறிஸ்தவர்கள் மத்தியில அல்லது ஜனங்கள் மத்தியில அது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயராக அங்கு காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அவருடைய குடும்பம் ஒரு பரிசேய குடும்பம், ஒரு யூத குடும்பமாக பரிசேய சமயத்தை பின்பற்றுபவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் குடும்பத்தாராக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம், அவர் கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்து அவர் பாடசாலையில அல்லது சமயசாலையில அநேக காரியங்களை அவர் கற்றறிந்தவராக அங்கு காணப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தார் மற்றும் அந்த நாட்டு மக்களால் அல்லது யூத ஜனங்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக சவுல் அங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சவுல் கிறிஸ்துவினால் தொடப்படுவதற்கு முன்பாக, பவுல் கிறிஸ்துவால் தொடப்படுவதற்கு முன்பாக சவுலாக இருந்த வரைக்கும் அந்த யூத ஜனங்களாலும் அவருடைய நாட்டு மக்களாலும் அவருடைய குடும்பத்தாரோலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதராக, பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக அல்லது ஒரு மனிதராக இந்த சவுல் அங்கு வாழ்ந்து வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சவுல் கர்த்தரால் தொடப்படும் போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு அங்கு கன்வெர்ட் ஆகிறார். கன்வர்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி என்று நம்ம சகோதரர் அங்கு குறிப்பிடுகிறார். ஸோ அந்த கன்வர்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி, இந்த சவுல் பவுலாக மாறி யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்ட போது அவருடைய வீடு, அவருடைய குடும்பம், இவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் முற்றிலும் என்ன பண்ணப்படுறார்னா தனிமைப்படுத்தப்படுகிறார். அப்போ சிலர் பவுலின் கிறிஸ்தவ மத மாற்றம், ஆக்சுவலாக மத மாற்றம் என்று கூட தமிழில் சரியான மொழிபெயர்ப்பல்ல, அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை சரியாக உணர்ந்தவராக கிறிஸ்துவனுடைய அந்த கொள்கைகளை அல்லது கிறிஸ்துவனுடைய போதனைகளை நன்கு உணர்ந்தவராக அவர் மனமாற்றம் அடைகிறார். ஸோ அதுதான் அங்கே சரியான வார்த்தையாக கூட அங்கே வந்திருக்க வேண்டும். ஸோ அப்படியாக அப்போ சிலர் பவுலினுடைய அந்த கிறிஸ்தவத்தினுடைய மன மாற்றம் அவரை அவரது குடும்பத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அது முற்றிலும் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில அங்கே நிறைவேறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் யூத மார்க்கத்தில் இருந்தபோது சவுலாக இருந்தபோது அவர் தன்னுடைய நாட்டு மக்களாலும் யூத ஜனங்களாலும் தன்னுடைய குடும்பத்தாராலும் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக அவர் வாழ்ந்து வந்தார். ஸோ அப்படிப்பட்ட விதத்தில் இருந்த அந்த சவுல் பவுலாக மனமாற்றம் அடைந்த பிற்பாடு அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்தும் நாட்டிலிருந்தும் அவர் கனமற்ற மனிதனாக தனித்து விடப்பட்டார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டிலிருந்தும் நாட்டிலிருந்தும் அங்கே ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஸோ கனமற்ற மனிதனாக அவர் தனித்து விடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஏழையானார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களில் வாசிக்கும் போது ரீப்ரன்ஸ் 43:55 இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஐஸ்வர்யவானாக இருந்தும் ஏழையானார். இப்போ பாருங்க, தனித்து விடப்பட்டார், கனமற்ற மனிதனாக விடப்பட்டார், மற்றும் ஐஸ்வர்யவானாக இருந்தும் ஏழையானார் என்ற வார்த்தைகள் எதன் அடிப்படையில் அங்கே கடந்து வந்துச்சுன்னா இந்த தனிமையின் அனுபவங்களை அவர் தேவனுடைய அனுமதியின் பேரில் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா அதை வந்து சந்தோஷத்தோடு அங்கு கடந்து செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் சகோதரர் சொல்லும் போது பால்ஸ் கன்வர்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி ஐசோலேட்டட் ஃப்ரம் கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் ஃபேமிலி. அவருடைய கிறிஸ்தவ மனமாற்றம் அல்லது மத மாற்றம் அவரை முற்றிலும் அவருடைய குடும்பத்திலிருந்தும் அவருடைய நாட்டிலிருந்தும் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த யூத மார்க்கத்திலிருந்தும் அவரை முற்றிலும் அதுங்க தனிமைப்படுத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகவே பவுல் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் என்ன பண்றாருன்னா அவர் உணர்ந்து கொள்கிறார். எதன் நிமித்தமாக தேவனுடைய அனுமதியின் பேரில் இவைகள் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிறது என்பதை அவர் உணர்ந்துறார். அதனாலதான் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட டாக்டர் பெலோபெட் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் பவுலை குறித்து சொல்லும் போது பவுலினுடைய தீவிர முயற்சி, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய பரந்த மனப்பான்மை, அவர் சகோதர சகோதரிகள் மேல் வைத்திருந்த அன்பு பாசம், அவருடைய ஆற்றல், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது மனித வரலாற்றிலேயே வேறெந்த மனிதரையும் விட பல வழிகளில் சிறந்தவராக அப்போஸ்தலர் பவுல் வாழ்ந்திருக்கிறார் என்று டாக்டர் பெலோபட் என்கிறவர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் இந்த ஒரு வார்த்தைகளை பவுலை பற்றி அங்கு குறிப்பிடுகிறார். அதாவது மனித வரலாற்றிலேயே ஆதாம் முதற்கொண்டு கடைசியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள் வரைக்குமாக இருக்கக்கூடிய மனித வரலாற்றிலேயே அப்போஸ்தலன் பவுலை போல வேற எந்த மனிதரும் பல வழிகளில் சிறந்தவராக வாழ்ந்ததில்லை என்ற ஒரு காரியத்தை இந்த ஒரு சகோதரன் அங்கு குறிப்பிடுகிறார். ஏனென்று பார்க்கும்போது நம்ம ஒரு சில காரியங்களை ஒரு சில நேரங்களில் நம்ம செய்வோம், ஒரு சில காரியங்களை ஒரு சில நேரங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை செய்ய முடியாது. ஆனால் பவுல் எப்படியெல்லாம் காரியங்களை செய்திருக்கிறார்னா, அவர் அநேக பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார், நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார், மிஷினரி ஊழியம் பண்ணியிருக்கார். அதனால தான் பவுலை பற்றி டாக்டர் பெலோபட் சொல்லும்போது அவர் எ கிரேட் டிராவலர், எ கிரேட் ஆத்தர், எ கிரேட் ஒரேட்டர், எ கிரேட் ஆர்கனைசர், எ கிரேட் மிஷினரி அண்ட் எ கிரேட் பிலாசபர் என்று குறிப்பிடுகிறார். பவுல் ஒரு சிறந்த பயணியாக இருந்திருக்கிறார். அநேக ஊர்களுக்கு, அநேக நாடுகளுக்கு அங்கு பயணம் செய்து தன்னுடைய கர்த்தர் தான் ஏற்றுக்கொண்ட கர்த்தரை குறித்து அவர் அதிகமாக பிரசங்கங்களை அங்கு மேற்கொண்டார். விசேஷமாக அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்ததுனால அநேக பயணங்களை மேற்கொண்டார். மற்றும் சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறார். அநேக நிருபங்களை அங்க எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலினுடைய பேச்சை கேட்டுட்டு அவருக்கு ஆராதனை செய்ய ஜனங்கள் முற்பட்டதை நம்ம வசனங்களையும் நிருபங்களையும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்படியாக சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறார். ஒரு சிறந்த அமைப்பாளர், ஆர்கனைசராக இருந்திருக்கிறார். ஒரு சிறந்த மிஷினரியாக ஊழியங்கள் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசுவின் போதனைகளை மிகச்சிறந்த மிகச்சரியாக புரிந்து கொண்டு அவைகளை ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானியாக, கிரேட் பிலாசபராக அவர் காணப்பட்டிருக்கார். ஸோ இப்படியெல்லாம் இருந்த பவுல், இவ்வளவு விஷயங்களையும் செய்த பவுல், ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு கர்த்தர் இயேசுவின் நிமித்தம் ஏழையாகி மற்றும் அவர் நிமித்தம் எல்லாவற்றையும் அங்க துறந்த இந்த ஒரு பவுல் குறித்து நம்ம பார்க்கும்போது, இவர் இதன் நிமித்தம் எந்த விதமான வைராக்கியத்தையும் தன்னிடத்திலிருந்து அவர் என்ன பண்ணலன்னா அங்கு குறைத்துக் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இதன் நிமித்தமாக தன்னுடைய வைராக்கியத்தையோ, தன்னுடைய ஊக்கத்தையோ, கர்த்தர் இயேசுக்கென்று அவர் செலவிட்ட நேரங்களையோ, அல்லது கர்த்தர் இயேசுவனுடைய ஊழியத்திற்காக தான் செய்த பிரயாசங்களையோ அவர் ஒருபோதும் குறைத்துக் கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஆகவேதான் தனிமையின் அனுபவங்களில் அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 வசனம்.
பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன்.
பாருங்க, பாடுபட்டு உழைத்தேன் இல்லைங்களா, கூடாரத் தொழில் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய தனக்கு மாத்திரமல்ல தன்னோடு உடனிருந்தவர்களுக்கும் தன்னுடைய பூமிக்குரிய தேவைகளை பார்த்து கொண்டு ஊழியத்திலும் எந்தவித தொய்வும் இல்லாமல் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக அங்கிருந்திருக்கிறார். அதனால தான் சொல்றார், பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண்விழித்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி கிடந்தேன். ஸோ இப்படி எல்லா தருணங்களில தனிமையின் அனுபவங்களில் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, தன்னுடைய தேவன் இதை தனக்கு அனுமதித்திருக்கிறார், இதை சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அனுபவங்களை அவர் தேவனுடைய கிருபையினால அவர் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வசனங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, பவுல் சொல்றார், நான் என் நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஸோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக அவர் வாழ்ந்ததனால தான் அவரை குறித்து மனித வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்ததில்லை என்று உலக ஜனங்களால் அங்கு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர் இந்த பூமியில் அங்கு வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது அப்போஸ்தலன் பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மூன்றாவது ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அப்போஸ்தலர் யோவானை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போஸ்தலர் யோவான், அப்போஸ்தலர் யோவானை நம்ம ரொம்ப எளிமையாக வாசிட்டு போயிடும். இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று ஒரு வரியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவரை குறித்து நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இங்கே வசனங்கள் ரொம்ப அருமையாக மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் யோவான் மிகவும் தாழ்மையானவர் என்று நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுகிறார். எதன் அடிப்படையில் சொல்லலாம் அப்போஸ்தலர் யோவான் மிகவும் தாழ்மையானவர் என்று? அவருடைய எந்த சுவிசேஷங்கள் நீங்க எடுத்து படிச்சோம்னாலுமே அதுல என்ன இருக்காருன்னா, அப்போஸ்தலனாகிய நான் சொல்வது, அப்போஸ்தலனாகிய யோவானாகிய நான் எழுதுவது என்று இருக்காது. அவர் என்ன சொல்லியிருப்பாருங்க, அவர் சொல்லியிருக்கக்கூடிய வசனம் கூட நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தன்னை பற்றி கூறும் போதெல்லாம் யோவான் சுவிசேஷத்துல எப்படிதான் பேசுவார்னா, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று குறிப்பிடுவார். அது யோவான் என்று தன்னை குறித்தோ அல்லது தான் தான் இவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் செய்தேன், இவைகளெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை கூடவே இருந்து நான் பார்த்தேன், அதனால தான் நான் சுவிசேஷத்தில் இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் என்பதாக எந்த ஒரு கிரெடிட்டும் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஸோ அதனால தான் சகோதரர் சொல்லும்போது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று தன்னை குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இவர் யார் என்று நமக்கு தெரியும், செபதேயுவின் குமாரர்களான யாக்கோபு மற்றும் யோவான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு அறிந்த வரையில் இவர்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, மீன்பிடி தொழில் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவர்கள் வெற்றிகரமாக மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க, செபதேயுவின் குமாரர்கள் மற்றும் அவர்களுடைய தகப்பனாகிய செபதேயு. இவர்கள் வெற்றிகரமாக மீனவர்களாக இருந்த போதிலும் பாரம்பரியத்தின்படி அல்லது யூத பாரம்பரியத்தில் எடுத்து நம்ம பார்த்தோமானால், இந்த ஒரு யோவானுடைய குடும்பம் அல்லது செபதேயுவனுடைய குடும்பம் அந்த இடத்துல மிகவும் செல்வ செழிப்பான ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. நம்ம பொதுவாகவே யோவான் மற்றும் யாக்கோபு மீனவர்களாக இருந்தாங்க, செபதேயு மீனவராக இருந்தார் அல்லது மீன்பிடி தொழிலை சிறப்பாக செய்துட்டு இருந்தார் என்று நம்ம அந்த அளவில் நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். ஆனால் இங்கே வசனங்கள் எப்படி, வார்த்தைகள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சகோதரர்கள் பாரம்பரியத்தின்படி பார்க்கும்போது செபதேயுவனுடைய குடும்பம் அல்லது யோவானுடைய குடும்பம் செல்வ செழிப்பானது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அநேக லிங்க் தொடர்புகள், அதாவது அரசாங்கத்திலும் சரி மத தலைவர்களிடத்திலும் சரி அநேக செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். யோவானும் சரி செபதேயுவும் சரி யாக்கோபும் சரி அநேக செல்வாக்குகளை அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த காலத்திலே அவர்கள் பெற்றிருந்தார்கள். சமூகத்திலும் மத தலைவர்களிடத்திலும் செபதேயுவின் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயர், நல்ல மதிப்பு, மரியாதை. அவர்கள் கேட்டுக்கொண்டால் அதை செய்வதற்கு தயாராக அந்த மத தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் மத குருமார்களும் அங்கு காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் செல்வாக்கு பெற்று செல்வ செழிப்பாக எல்லா விதத்திலும் காணப்பட்டிருந்தார் இல்லைங்களா. ஸோ அப்படியெல்லாம் காணப்பட்டவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, தனிமையின் அனுபவத்திற்குள்ளாக தேவனால் அனுமதிக்கப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ எங்கு என்று நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், அப்போஸ்தலர் யோவான் தனிமையில் இருந்த ஒரு காரியம் குறித்து பார்க்கும்போது, அவர் இயற்கை மரணம் எய்தின போதிலும் கடைசி காலங்கள் வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணார்னா, அநேக தருணங்களில் கிபி 90களுக்கு பிற்பாடு அங்கே என்ன பண்ணப்பட்டார்னா, பத்மோ தீவுக்கு அவர் என்ன பண்ணப்பட்டார்னா, நாடு கடத்தப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ எதன் நிமித்தமாக என்று பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அல்லது அவருடைய போதனைகளை அவர் போதித்ததின் நிமித்தமாக, அவைகளை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக, அவைகளை பின்பற்றியதன் நிமித்தமாக அவர் என்ன பண்ணப்படுறாருன்னு பார்க்கும்போது, இந்த பத்மத்தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த பத்மத்தீவு என்பது நமக்கு நன்றாக தெரியும், இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஐலாண்டு கிடையாது, அதாவது மிக சொகுசான ஒரு ஐலாண்டு கிடையாது, அது ஒரு தீவு கிடையாது. அங்கே ஜன நடமாட்டம் கிடையாது, அங்கு வெறுமனே யாரை மாத்திரம்தான் வச்சிருப்பாங்கன்னா, சிறை கைதிகளை, அதுவும் மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சிறை கைதிகளை மாத்திரம்தான் இந்த மாதிரியான தீவுகளில் வைப்பாங்க. அவர்களுக்கு பாறைகளை வெட்டக்கூடிய அந்த வேலைகளை மாத்திரம் அங்கே கொடுப்பாங்க, அதுவும் ரொம்ப தொலைவில் தான் ஒவ்வொருத்தரும் அங்கே வைக்கப்படுவார்கள், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த தனிமையின் அனுபவங்கள் ரொம்ப முக்கியமான இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த தீவில் அநேக நாட்கள் அநேக வருடங்கள் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலர் யோவான் அங்கு காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் அவரை கிபி 90களில் பத்மத்தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட நிலைமை நம்ம குறித்து பார்க்கிறோம். இந்த ஒரு பத்மத்தீவு என்பது, இது பாலாய் கிடந்த ஒரு தனித்தீவு, ஜன நடமாட்டம் இல்லாமல் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக மட்டுமே வைக்கப்பட்டிருந்த ஒரு பாலடைந்த ஒரு தீவு என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ யார் இங்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது, சகோதரங்க ஹைலைட் பண்ணியிருக்கார், தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள் அங்கே என்ன பண்ணார்கள்னா அனுப்பப்பட்டார்கள். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக விசேஷமாக கர்த்தர் இயேசுவின் அடிச்சூடுகளை பின்பற்றுபவர்களாக காணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுறாங்கன்னா, இங்கு அனுப்பப்படுகிறார்கள். அதாவது தேவனுக்கு உண்மையாக இருந்ததின் விளைவாக இங்கு அநேகர் இந்த பத்மத்தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த பத்மத்தீவுக்கு அனுப்பப்பட்ட யோவான் இந்த தனிமையின் வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினார்? ஸோ அதனால் தான் நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம், யோவான் தன்னுடைய சிறையிருப்பையும் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவே மாற்றினார். அவருக்கு கிடைச்ச சிறையிருப்பின் அனுபவத்தை கூட தன்னை மகிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அங்கு மாற்றினார். ஒருவேளை சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, யோவான் இப்படி கூட சொல்லியிருக்கலாம், ஐயோ நான் பாவம், இந்த தனி தீவில் ஒன்றும் செய்ய இல்லாதவனாய் இப்படி வந்து நான் உட்கார்ந்துருக்கினேன், நான் ரொம்ப பாவம் என்று கூட யோவான் சொல்லியிருக்கலாம் என்று நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுகிறார். ஆனால் அப்படியான வார்த்தைகளை யோவான் அங்கே பதி சொல்லலை. இந்த தனி தீவில் நான் என்ன பண்ண முடியும், நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன், என்ன பண்ண முடியும் என்று அவர் அங்கே பேசலை. மாறாக யோவான் இடத்துல காணப்பட்ட கர்த்தர் மீதான தேவன் மீதான உறுதியான குணம் அல்லது உறுதியான வைராக்கியம் மற்றும் தேவன் மீதும் கர்த்தர் மீதும் அவர் காட்டின அன்பு, இவைகள் தான் கர்த்தருடைய ஊழியத்தில் அப்போஸ்தலன் யோவானை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றியது. அப்போ யோவானின் அன்பு மற்றும் அவருடைய உறுதியான குணம் கர்த்தருடைய ஊழியத்தில் அவரை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அங்கு மாற்றியது. ஒருவேளை இந்த ஐசோலேஷன் என்ற வார்த்தைகளை கடந்த 3 வருடங்களில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த கொள்ளை நோயின் காலகட்டங்களில் ஐசோலேஷன் தனிமைப்படுத்தல் என்ற வார்த்தை அநேகமாக நம்மள ஒரு சிலர் கூட நம்ம அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த தனிமைப்படுத்தலில் அந்த நோயினுடைய தாக்கம் கூட அங்கே பெரிதாக யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலை. மாறாக அந்த தனிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா, ஐசோலேஷன். ஸோ அந்த தனிமைப்படுத்தலில் குடும்பத்திலிருந்தும் வீட்டை விட்டும் சகோதர சகோதரிகளை விட்டும் மற்ற எல்லாரையும் விட்டு நம்மை தனியாக ஒதுக்கி வைக்கும் போது அதுவே நமக்கு என்ன ஆகுதுன்னா மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதுதான் மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசோலேட் பண்ணுறது மிகப்பெரிய பாதிப்பை அங்கே உண்டு பண்ணுகிறது இல்லைங்களா. ஸோ அப்போ ஆனால் வேறு வழி இல்லை, இந்த கொள்ளை நோய் தொற்றின் காலகட்டங்களில் தனிமைப்படுத்துதல் என்பது அவசியம் என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிமைப்படுத்துகிறார்கள். அப்படி எத்தனை நாள் தனிமைப்படுத்துகிறாங்க, அதிகபட்சமாக போனால் 15 நாள் அல்லது இன்னும் அதிகமாக போனால் 1 மாதம். ஸோ அதற்குள்ளே நம்ம வீடுகளுக்கு திரும்புகிறோம். ஆனால் பல வருடங்களாக பல ஆண்டுகளாக இந்த தீவுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட யோவான் அவர் என்ன சொல்லலைன்னா, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த நிலைமை தேவன் ஏன் எனக்கு அனுமதித்தார், இது எதனால் எனக்கு நேரிட்டது, நான் என்ன தேவனுடைய ஊழியத்தில் நான் குறை வைத்தேன், அல்லது இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இப்படி அமர்ந்திருக்கிறேனே என்று அவர் எதுவுமே அங்கே பேசலை. மாறாக அந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாய்ப்பை, தன்னுடைய சிறையிருப்பின் வாய்ப்பை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அப்போஸ்தலன் யோவான் அங்கு பயன்படுத்தினே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு உறுதியான குணம் மற்றும் அன்பான குணம் என்று சொல்றாங்க. அதே போல இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் என்று சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் அவர் என்னத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறார் என்று நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுகிறார்னா, கர்த்தர் இயேசு அவருடைய சீசர்கள் மேல் வைத்திருந்த அன்பை ஒவ்வொரு முறையுமே யோவான் வெளிப்படுத்துறார். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், அப்ப தன்னுடைய சீசர்கள் இடத்துல கர்த்தர் இயேசு எவ்வளவு அன்போடு கூட காணப்பட்டார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக தான் அந்த வார்த்தைகளை பேசுறாரே ஒழியா, இயேசு கிறிஸ்து நான் அன்பா இருந்தேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் அப்படி பேசவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய அன்பு அவருடைய சீசர்கள் இடத்துல எப்படியாக காணப்பட்டது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தான் இங்க என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன், இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன், இயேசுவின் மார்போடு அருகில் அமர்ந்திருந்த சீசன் என்று இப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் மேல் காட்டின அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாங்கில் தான் அவர் தன்னுடைய வசனங்களை அங்கே எழுதியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி தான் அப்போஸ்தலர் யோவானுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த பிக்சர்ஸ் கூட பார்த்தோம்னா, பத்மோ தீவில் அவர் தனிமையாக இருந்து அவர் அங்கே எழுதியிருக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் குறித்து கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, இங்கே கூட பார்க்கும்போது அந்த பத்மோ தீவில் இருக்கும்போது இந்த பரலோகத்தினுடைய நிழல் படத்தை, ஸோ பிக்சர் ஆஃப் ஹெவன், அந்த பரலோகத்தின் நிழல் படத்தை தான் பிதாவாகிய தேவன் யோவானுக்கு, அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆழமாயும் உறுதியாயும் அங்கே இருந்த யோவானுக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய பிக்சர்ஸ், அதனுடைய காட்சிகள், அவைகள் வந்து ஒரு என்ன சொல்லலான்னு பார்க்கும்போது விஷன் போல் அங்கே என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்கே காட்டப்பட்டது அப்போஸ்தலன் யோவானுக்கு. ஸோ அப்போ தனிமையில் அமர்ந்து ப்ரீவியஸ் பிக்சர்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் பிக்சர்ஸ் இருக்குங்களா, அப்போஸ்தலன் ஸ்லைடுக்கு முன்னால் போங்க, ப்ரீவியஸ் இதற்கு முன்னால் ஸ்லைடு. இல்லையா, சரி ஓகே, பின்னால் நாம் பார்க்கலாம். ஸோ அப்போஸ்தலர் யோவானுடைய அந்த ஒரு காரியம், அவர் அங்கே சிறையிருப்பை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தின இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த யோவானுடைய அன்பு மற்றும் அவருடைய உறுதியான குணம், அதுதான் கர்த்தருடைய ஊழியத்தில் அவரை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அங்கே மாற்றியது என்று கூட நம்ம பார்க்கணும். சரி, இது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் தாவீது, அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் யோவான். இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த அந்த தனிமையின் அனுபவங்களை எவ்விதமாக கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இது மூன்றாவது பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது மூன்றாவது பாகத்தில் மெய்த்திருச்சபைக்கான பாடங்கள் இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் அவருடைய பிள்ளைகளை தனிமையாய் அனுமதிப்பதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக தேவன் செப்பரேட் பண்ணுறார், உலகத்திலிருந்தும் சரி அநேக நேரங்களில் உடன் சகோதர சகோதரிகளிருந்தும் சரி எதுக்காக பிரித்தெடுக்கிறார், அல்லது செப்பரேஷன் ஆர் தனிமைப்படுத்தப்படுதல் எதற்காக அங்கு கொடுக்கப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது முதலாவது காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எதற்காக தேவன் இந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார், தனிமைப்படுத்துதல் என்ற ஒரு காரியத்தை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது முதல் காரியம் ஜீவியத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கையில், நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கையில் தேவனோடு கூட நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது தேவனோடு தனிமையில் சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளாத யார் ஒருவராலும் தேவனுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள்ளவே முடியாது என்ற ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கணும். அப்ப தேவனோடு தனிமையில் சஞ்சரிக்க, தனிமையில் தேவனோடு நேரங்களை செலவிட, தனிமையில் தேவனோடு அநேக தருணங்களை செலவிடுவதற்கு யார் ஒருவர் முன் வரலையோ அல்லது யார் ஒருவர் அந்த நிலைமைக்கு தன்னை உட்படுத்தலையோ அவர்களால் தேவனுடைய சிறப்புகளை ஒருபோதும் கற்றுக்கொள்ளவே முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது தனிமையாய் இருப்பதற்கு நாம் தைரியம் கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 10 நாள் 5 நாள் நம்ம ஐசோலேஷன் போறதே நம்மளால வந்து என்ன பண்ண முடியலன்னா அங்க தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா இங்க தனிமையா இருப்பதற்கு தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு பார்க்கும்போது மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அதனாலதான் இந்த தைரியம் யார் இடத்துல காணப்பட்டதுன்னா அப்போஸ்தலர் யோவான் இடத்துல காணப்பட்டுச்சு. ஸோ நம்ம கூட ஒரு கேள்வி எழுப்பலாம், இப்படி தைரியம் இருந்து அப்போஸ்தலர் யோவான் எதற்காக கர்த்தர் இயேசு கைது செய்யப்படும் போது அவரை விட்டுட்டு ஓடினார் என்ற ஒரு கேள்வி நாம் எழுப்பினோமானால் சகோதரர் அவர்கள் அதற்கான பதில் கொடுக்கிறார். கர்த்தர் இயேசுவை விட்டு சென்றதை மாத்திரம்தான் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் இயேசுவை விட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே மீண்டுமாய் அந்த அரண்மனைக்குள்ள வந்த முதல் அப்போஸ்தலர் யாருங்க, முதலாவது அங்க வந்து உள்ள போய் பார்க்கறது யார் தான், அப்போஸ்தலர் யோவான் தான் அங்க போறாரு. அவர் போயிட்டு என்ன பண்றாருன்னா எப்படி போனார்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யோவானுடைய குடும்பம் அந்த இடத்துல செபதேவனுடைய குடும்பம் அந்த ஆட்சியாளர்கள் இடத்துல மத குருமார்கள் இடத்துல செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பமா இருந்துச்சு. ஆகவே தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய அறிமுகத்தை யூஸ் பண்ணிட்டு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் அரண்மனைக்குள்ள முதலாவதாக யார் போய் பார்க்கிறான்னு பார்க்கும்போது யோவான் போய் பார்க்கிறார். இயேசுவுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை பார்ப்பதற்காக அவர் கடந்து போகிறார். அவர் மாத்திரம் போகல, அவர் போயிட்டு மறுபடியும் வெளியில வந்து யாரை கூட்டிட்டு போறாரு, வெளியில வந்து வாசல் அருகே நின்றுட்டு இருந்து வாசல்ல இருந்து உள்ள விடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க வாயில் காவலர்கள் அப்போஸ்தலன் பேதுருவை. சோ அவரையும் என்ன பண்றாருன்னா இவரும் என்னோட வந்தவர் தான் நீங்க அவரை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. சோ பாருங்க அப்ப அப்போஸ்தலன் அந்த 2 நிமிடங்களிலேயே அவருடைய தைரியத்தை அவர் எப்படி மீட்டெடுத்தார் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். இழந்த தைரியம் தான், விட்டு போன தைரியம் தான், ஓடி போன தைரியம் தான், ஆனா அந்த தைரியத்தை 1 சில நிமிடங்களிலேயே அப்போஸ்தலன் யோவான் எப்படியாக மீட்டெடுக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி மீட்டு எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள்ள நுழையிறார். அங்கேயும் கூட என்னதான் கோட் பண்றாருன்னா நீங்க வசனங்கள் வீடுகளில் வாசிச்சு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 18:13-16 வசனங்கள்ல பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த சீசன் அப்படிதான் அவர் தன்னை கோட் பண்றார். தான் உள்ள போனேன்னு சொல்ல, அல்லது யோவான் உள்ள போனேன்னு சொல்ல, அல்லது அப்போஸ்தலனா இருக்கக்கூடிய நான், அல்லது வேறு கர்த்தருடைய சீசனா இருந்த நான் என்ற எந்த வார்த்தையிலையும் அங்க பயன்படுத்தல. அவர் என்ன சொல்றாருன்னா பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த சீசன், மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய தாழ்மையை எளிமையை அங்கே வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் தனிமையின் அனுபவங்களில் அவர் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு இசைவானதாக அங்கு காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு காணப்படும் போது அப்படியானால் தனிமையின் அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் பிரதர், ஓகே. அப்ப நமக்கு மற்ற அங்கத்தினர்களுடைய உதவிகள், உற்சாகம் போட்டுதல்கள், அவர்களுடைய உடன் அங்கங்களுடைய ஒத்துழைப்புகள் இதெல்லாம் நமக்கு வேண்டாமா, வசனம் கூட நம்ம இங்கே மாட்டியிருக்காங்க இல்லைங்களா, இங்கே எழுதியிருக்கிறாங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வசனங்களில் வாசிக்கிறோமே. அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வது கூடாதா என்று பார்க்கும்போது நிச்சயமாக அந்த உதவி செய்தல்கள், ஊக்கம் மூட்டுதல்கள் இவைகள் எல்லாமே அவசியம்தான். ஆனால் அவைகளை பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு, அவருடைய பிள்ளைகளை கொண்டு தான் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அதை கொடுக்குறார், டூல்ஸாக அவர்களை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா பிதாவாகிய தேவன் தான் முதன்மை, அதற்கு பிற்பாடு தான் எல்லாருமே இல்லைங்களா. ஸோ பிதாவாகிய தேவன் தான் நமக்கு அந்த கருவிகளை பயன்படுத்தி நமக்கான உதவிகளை, ஒத்தாசைகளை, ஒத்துழைப்புகளை, உற்சாகங்களை, ஊக்கமூட்டுதல்களை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அங்கே கொடுத்துட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பிதாவாகிய தேவனை முதலாவதாக வைத்து நாம் எல்லா காரியங்களிலும் ஈவன் தனிமையின் அனுபவங்களிலும் கூட நாம் பிதாவாகிய தேவனை மையப்படுத்தி நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஏற்ற வேளையில உங்களுக்கு சகாயம் அங்கு கொடுப்பார் என்ற அந்த ஒரு ப்ராமிஸ் அங்க பிதாவாகிய தேவன் அங்கு கொடுத்திருக்கிறார். சரி பிரதர், எனக்கு தனிமையின் அனுபவம் போற மாதிரி எந்த சூழ்நிலையுமே இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலை வாழ்க்கையில் காணப்படவே இல்லைன்னா, சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தனிமையின் அனுபவத்தினை கொடுக்கத்தக்கதாக எவ்வாறு சூழ்நிலைகளை மாற்றுவது என்பதை யார் அறிவார்? பிதாவாகிய தேவன் அறிவார். நமக்கு தனிமையின் அனுபவங்கள் இல்லை, இந்த தனிமையின் அனுபவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லைன்னு ஒருவேளை நம்ம யார் ஒருவதாவது சொல்லுவோமானால், அந்த தனிமையின் அனுபவத்தினை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எவ்விதமாக மாற்றுவது என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவார்னா, நிச்சயம் உட்படுத்துவார். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த சூழ்நிலைகளுக்கு நான் உட்பட மாட்டேன் என்று சொல்லி விலகி நாம் ஓட முடியாது என்று நம்ம பார்க்கிறோம், அல்லது விலகி ஓடக்கூடாது என்று கூட நம்ம பார்க்கிறோம். அந்த அனுபவத்தை தேவ கிருபையோடு தேவ தயவோடு கடந்து செல்ல வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பொறுப்பாக அது காணப்படுகிறது என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் தனிமையின் அனுபவத்தை கொடுக்கத்தக்கதாக எவ்வாறு சூழ்நிலைகளை மாற்றுவது என்பதை தேவன் அறிவார் என்று நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் இருந்து நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு காரியம் நம்ம கடந்து போகும்போது, சரி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிதாவாகிய தேவன் அனுமதிக்கும் போது தனிமையின் அனுபவத்தில் நம்ம என்னதான் செய்ய வேண்டியிருக்குன்னு பார்க்கும்போது, அந்த சூழ்நிலைகளில் அந்த சோதனைகளில் நம்மை முற்றிலும் தேவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒப்பு கொடுக்க வேண்டியது. அதான் முழு அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு அல்லது முழுமையான ஒப்பு கொடுத்தல் என்று பார்க்கிறோம். அதான் பார்க்கிறோம், தேவனுக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்தல் அல்லது தேவனுக்கு முழுமையாக நம்மை தத்தம் செய்தல். ஸோ இந்த ஒரு காரியம் யார் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அவர்கள் நிச்சயமாகவே தேவனால் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமே என்ன பண்ண முடியும்னா உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தனிமையின் அனுபவங்களோ அல்லது மற்ற காரியங்களோ நம்ம இடத்துல காணப்படவில்லை என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம். எந்த அளவிற்கு நாம் தேவனுடைய காரியங்களுக்காக பிரயாசங்களை ஏறெடுக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களுக்காக நம்முடைய நேரங்களை, சிரம தானங்களை, நம்முடைய உடன் அங்கங்களுக்கான முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் அவருடைய பிள்ளைகளுக்கான வழிநடத்தல்களை தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்படியாக தான் தேவனுக்கு நம்மை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது, அப்படியான சோதனைகளுக்குள்ளாக நம்மை தேவன் அனுமதிக்கும் போது நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கும்போது, முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி முழுமையாக ஒப்பு கொடுத்து முழு அர்ப்பணிப்பு செய்யும் போதுதான் அந்த சூழ்நிலைகளின் வழியாக தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த பாயிண்ட் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கல, அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை கடந்து போக செய்யல, மாறாக அந்த சூழ்நிலைகளின் சோதனைகளின் வழியாக நம்மை வழி நடத்துகிறார். அப்ப அதன் ஊடாக கடந்து செல்வதுதான் தேவ சித்தமாக அங்கு காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்கு காணப்படும் போது தேவன் எப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த சுவிசேஷ யுகத்துல தேடிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது, நம்ம அநேக முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம், அவர் கழுகுகளை போன்ற பிள்ளைகளை அங்கு தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன் கழுகுகளை போன்ற பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்? மற்ற எல்லா பறவைகளுமே கூட்டம் கூட்டமாக பறந்து தெரியக்கூடிய பறவைகளாக அங்கு காணப்படுகிறது, கழுகுகள் மாத்திரமே தனியாக ஒரே ஒரு பறவை பார்க்கும். ஒருவேளை நீங்க ரெண்டு பறவை கழுகு பார்த்திருந்தீங்கன்னா, அது நிச்சயமாக கழுகு இல்லை, அது பருந்து. நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பருந்து. கழுகுகள் எங்க மாத்திரம்தான் காணப்படும்னா, மலை முகட்டிலும் மலை உச்சிகளிலும் தனியாக ஜன நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல மிக உயரத்தில் காணப்படக்கூடிய ஒரு பறவை தான் அந்த பருந்து என்று பார்க்கிறோம். ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு மேல இருந்தே அதனால என்ன பண்ண முடியும்னா, தன்னுடைய இரையை குறிபார்த்து அங்க தாக்க முடியும். ஸோ நம்முடைய இந்த டிஸ்கவரி சேனல்ஸ் போன்ற அந்த சேனல்ஸ்லாம் அந்த பேர்ட்ஸுடைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படியான கழுகு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவை தான் பிதாவாகிய தேவன் இங்க மேற்கோள் காட்டுகிறார். கழுகுகளை போன்ற பிள்ளைகளையே அவர் என்ன பண்றாருன்னா அங்க தேவன் தேடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கழுகுகள் தான் என்ன பண்ணும்னா, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும். அப்ப எங்கெல்லாம் வந்து அங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய காரியங்கள் பேசப்படுகிறதோ, அங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கழுகுகளை போன்ற அந்த ஜனங்கள் மாத்திரம்தான் கூடுவார்கள். அதனாலதான் இன்றைக்கும் நாம் இந்த கொலை நோய் தொற்றின் காலகட்டங்களும் முடிந்த பிற்பாடும் கூட இப்படியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்றோம்னா, இப்படியாக நம்ம கூடுகிறோம். ஸோ இந்த ஒரு ஆவிக்குரிய கூடுகைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கும். யோவான் மீட்டெடுத்த தைரியம் அவருடைய பின்னடியார்களுக்கு நிச்சயம் ஒரு பாடமாக அங்கு தேவன் வைத்திருக்கிறார். ஸோ அப்போ அதான் பார்க்கிறோம், சோ இதனுடைய காரியங்கள் பார்க்கும்போது அடுத்த கட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது இந்த ஒரு தனிப்பட்ட அல்லது தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட ஆதரவற்ற நிலைமையில உதவியற்ற நிலையில துணைக்கு யாரும் இல்லாத நிலைமையில நாம் ஒன்றே ஒரு காரியத்தை நம்ம எல்லாருமனாலே செய்ய முடியும் இல்லைங்களா? அது என்ன காரியம் என்று பார்க்கும்போது என்ன செய்ய முடியும்? நம்மால் நம்மால் தனித்து விடப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமையில ஆதரவற்ற நிலைமையில யாரும் இல்லாத நிலைமையில நம்ம என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும்போது தேவனோடு நம்மால் என்ன பண்ண முடியும்? நெருங்கி ஜபத்துல ஜீவிக்க முடியும். ஜப ஜீவியம். சோ அதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் வாசிக்கும் போது ரீப்ரன்ஸ் 489 செகண்ட் தேர்ட் பேராகிராஃப் நம்ம வாசிக்கும் போது சீக்ரெட் பிரேயர் என்று குறிப்பிடுகிறார். சீக்ரெட் பிரேயர், மறைவான ஜபம். இந்த மறைவான ஜபம் அல்லது தனிப்பட்ட ஜபம் ரொம்ப முக்கியம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில. அநேக நேரங்களில் நம்ம அநேகர் பார்ப்பதற்கு நீண்ட ஜபங்களை பண்றோம், ஆனால் நம்முடைய வீடுகளில் தனிப்பட்ட ஜபங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை எக்லீசியால பெரிய ஜபம் பண்றோம், ஒருவேளை ஆவிக்குரிய கூடுகைகளில் பெரிய ஜபங்கள் பண்றோம், அல்லது ஒருவேளை அறுவடை ஊழியர்களில் பெரிய ஜபங்கள் பண்றோம், அல்லது நீண்ட நேர ஜபங்கள் கூட பண்றோம். ஆனால் அங்கெல்லாம் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சகோதரர் குறிப்பிட்டார்னா, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஸோ அந்த ஜபங்கள் மிக சுருக்கமாக காணப்பட வேண்டும். பொது இடங்களில், பொது மாநாடுகளில், பொது ஐக்கியங்களில், பொதுவான கூடுகையில் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜபங்களும் மிக சுருக்கமாக காணப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள்ல எவ்வளவு நேரம் ஜபிக்கலாம்? ஒரு மணி நேரம் ஜபிக்கலாம் வேர் அப்படின்னு நம்ம லிமிட்டேஷன் வைக்க முடியுமா? தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஃபார் தி சீக்ரெட் ப்ரேயர். தனிப்பட்ட மறைவான ஜபத்திற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. கர்த்தர் இயேசு எவ்வளவு நேரம் தனிப்பட்ட ஜபங்கள் இருந்தார்னா, ரா முழுவதும் மலையின் மேல் ஏறி பிதாவோட ஜபத்தில் என்ன பண்ணியிருந்தார்? ஐக்கியப்பட்டிருந்தார். ரா முழுவதும் ஜபித்திருந்தார். தன்னுடைய சீஷர்களை, தன்னுடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரா முழுவதும் போய் தேவனுடைய கைடன்ஸ் வாங்குறார். ராம் முழுவதும் ஜபத்துல தரித்திருந்து தேவனுடைய கைடன்ஸ் வாங்கிட்டு வந்து ஏறக்குறைய 3000 சீஷர்கள் இருந்து 12 அப்போஸ்தலர்களை தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் ஊழியத்திற்கென்று, இந்த மாபெரும் சுவிசேஷத்தின் தெய்வீக திட்டத்தின் நிறைவேறுதலுக்கென்று அந்த 12 அஸ்திபார கற்களை ஒரே இரவு ஜபத்துல அங்க என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு அந்த கைடன்ஸ் வாங்கிட்டு வர்றார். சோ இதுதான் பார்க்கும்போது நீண்ட ஜபத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க மறைவான ஜபத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதை குறித்து கர்த்தர் இயேசு முன்னாலேயே பேசியிருக்கிறார். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்றீங்க? நீங்க எல்லாமே பேசுறீங்க, எல்லாமே நீண்ட ஜபங்களை பண்றீங்க, நீண்ட அங்கிகளை தரிச்சுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனால் உங்கள் இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் காணப்படுகிறது. நீங்கள் ஒர்த்தராமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் கொடுக்கறீங்க, ஆனால் தேவன் சொல்லிய அந்த இரக்கத்தையும் தேவனுடைய கிருபைகளையும் தேவன் மூலமாய் மற்றவர்களுக்கு நீங்க காட்ட வேண்டிய, அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய விஷயத்திலும் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, விட்டு விட்டீர்கள்ங்கிறார். ஸோ அதே காரியம் தான் இன்றைக்கு நம்முடைய நமக்கான படமாகவும் பிதாவாகிய தேவன் மூலமாய் மூத்த சகோதரர் நம்ம கொடுக்கிறார். ஏனென்று பார்க்கும்போது நம்முடைய நேர்மைக்கான பரீட்சை இந்த சீக்ரெட் பிரேயர். யார் ஒருவர் இந்த தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கலையோ அவர்களுடைய நேர்மை கேள்விக்குறியாகிறது என்று ஒரு எச்சரிப்பை சகோதரர் கொடுக்கிறார். இந்த சீக்ரெட் பிரேயர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது நம்முடைய நேர்மைக்கு, நம்முடைய சொந்த நேர்மைக்கான ஒரு பரீட்சை என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், மறைவான ஜபம் அங்கீகரிப்பின் உன்னதமான எடுத்துக்காட்டுகளை கொண்டுள்ளது. பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்றால், நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், அது எதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மறைவான ஜபத்தின் அடிப்படையில். சோ அதுதான் சொல்றாரு, அங்கீகரிப்பினுடைய உன்னதமான எடுத்துக்காட்டுகளை கொண்டுள்ளது. அதனாலதான் தாவீது வந்து எவ்வளவு விஷயத்திற்குள்ள அவர் கடந்து போனாலும், பாவத்திற்குள்ள கடந்து போனாலும், தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுவதன் நிமித்தமாக தாவீதை பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்றார். சோ அப்ப எதனாலனா, தன்னுடைய இருதயத்தை உடைத்து தேவனிடத்துல அதிக நேரம் ஜபத்துல தரித்தந்தார். அவருடைய திருப்பாடல்களை நாம் எடுத்து வாசிச்சோம்னால், சங்கீத புஸ்தங்கள் முழுவதுமாக தன்னுடைய உள்ளத்தை உடைத்து தேவனிடத்துல ஊற்றின காரியம் தான் அநேக பாடல்களாக சங்கீதக்காரன் பாடியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மறைவான ஜபம் நமக்கான அங்கீகாரம், பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அங்கீகாரம் இந்த சீக்ரெட் பிரேயரில் தான் அங்க கிடைக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு திரளான கூட்டத்திலிருந்தும் சீஷர்களுடைய முன்னிலையிலிருந்தும் விலகி அவர் ஜெபிக்க மலைகளுக்கு வனாந்தரத்திற்கு தனிமையில கடந்து போன அந்த காரியத்தையும் கூட நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். சோ அது கூட பார்க்கும்போது தனிப்பட்ட ஜபத்திற்கு கர்த்தர் இயேசு ஒரு மாபெரும் உதாரணமாய் காணப்படும். அவர் எங்கேயுமே மிக நீண்ட ஜபம் பண்ணினதாக வேதாகமத்துல பதிவுகள் காணப்படல, மிக நீண்ட பிரசங்கங்கள் பண்ணினதாக அவர் காணப்படல. அவருடைய வார்த்தைகளெல்லாம் ரத்தின சுருக்கமாக காணப்படும். அவருடைய ஜபம் மிகுந்த ஒரு நேர்த்தியான ஒரு ஜபமாக காணப்படும். அவருடைய போதனைகள் மிகுந்த நேர்த்தியான ஒரு வடிவமைக்கப்பட்ட போதனைகளாக, அல்லது பிதா தனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மாத்திரமே பேசக்கூடிய ஒரு தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக அவர் பிரசங்கம் செய்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தனது தனிப்பட்ட பக்தியில் விசுவாசத்தில் கவனமாய் இருக்கும் வரைதான் அந்த அவருக்கான நம்பிக்கை இருக்கிறது என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். நம்முடைய தனிப்பட்ட பக்தி, நம்முடைய தனிப்பட்ட விசுவாசத்தில் எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கான நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை என்பது நம்ம ஏதோ கர்த்தர் இயேசுவுடைய சாயலை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பிதாவாகிய தேவனோடு கூட அரசாட்சியில அவரோடு கூட போய் கர்த்தர் இயேசுக்கு பங்காளிகளாக நாம் உடன் பங்காளிகளாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் அமர்ந்தலாம் என்பது இது ஏதோ எளிமையான ஒரு காரியம் மாதிரி கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனுடைய ஆழம் ரொம்ப அதிகமானது, அவருடைய தாற்பயம் ரொம்ப ஆழமானது. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றார், தேவனுடைய அன்பின் நீள அகல ஆழ உயரங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறார். அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நம்முடைய மனித சக்திக்கு, மனித மூளைக்கு இன்னும் அந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த அளவிற்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஆழங்கள் அங்கு காணப்படுகிறது. அப்போ தனிப்பட்ட விசுவாசத்தில், தனிப்பட்ட பக்தியில் ஒருவர் கவனமாக இருந்தால் மாத்திரம்தான் அவர் நம்பிக்கையோடு இந்த ஓட்டத்தில் ஓட முடியும். தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட பக்தி வைராக்கியம், தனிப்பட்ட ஜபம், தனிப்பட்ட ஊழிய வாழ்க்கை, தனிப்பட்ட பர்சனல் ஸ்டடீஸ் யாரிடத்துல காணப்படவில்லையோ அவர்களுக்கான நம்பிக்கை கேள்விக்குறியாகவே உள்ளது என்ற எச்சரிப்பை அங்க யார் சொல்றாருன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். எளிமையாக நம் கடந்து போயிடுறோம் அநேக நேரங்களில், எளிமையாக கர்த்தருடைய சாயல், பிதாவாகிய தேவனோடு கூட அரசாட்சி, கர்த்தரோடு கூட அவருடைய உடன் பங்காளிகள், கர்த்தர் தலை, நாம் சரீர அங்கங்கள், எளிமையா வசனங்களை கடந்து போயிடுறோம். ஆனால் அவருடைய ஆழங்கள், அவருடைய தாற்பயங்கள், அவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டிய விதங்கள், அவைகளுடைய மிக முக்கியமான அவைகளுடைய உட்பொருள்கள், அவைகளை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கான விசுவாசமும் இருக்கும், நமக்கான பக்தி வைராக்கியமும் காணப்படும். அதுல எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொருவருக்கான நம்பிக்கையும் இருக்குது இந்த ஓட்டத்துல. ஒருவேளை இது பயப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை இழந்து விடுவதற்காகவோ சொல்லப்படுற வார்த்தைகள் அல்ல சகோதரர். நாம் ஒவ்வொருவருமே எச்சரிப்போடு காணப்பட வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தன்னுடைய ரெஃபரன்ஸ்ல இப்படியான பதிவுகளை எங்க கொடுக்கிறார். அடுத்த காரியம் கூட நம்ம கடந்து போலாம். சோ கர்த்தர் இயேசு தனிமையில எவ்வளவு நேரம் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்தார் என்பதில அநேக தருணங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இதை இரண்டு விதத்துல இங்க சகோதரர் அவர்கள் குறிப்பிடுறார். முதலாவது பார்க்கும்போது, தனிப்பட்ட விதத்தில் தேவனை பற்றி நாம் உணர்கிறோம் என்றால், தேவனை கண்டடைந்ததில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால், இதுவே முதலில் நாம் கொண்டிருந்த சொந்த நேர்மைக்கு ஒரு சாட்சி. அப்ப நம்முடைய சொந்த நேர்மைக்கு சாட்சி என்னன்னா, தேவனை பற்றி நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம், தேவனுடைய திட்டங்களை பற்றி அல்ல, தேவனுடைய விஷயங்களை பற்றி அல்ல, தேவன் பற்றி முதல்ல எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம். அநேகருக்கு ஒருவேளை சத்தியங்கள் நிறைய படிச்சுட்டு நிறைய காரியங்கள் தெரிந்து கொள்ளும் போது அவங்க எப்படி போயிடுறாங்கன்னா, நாலேஜ் லெவல்ல போறாங்க. இந்த சத்தியத்தை அறிவு சார்ந்த விஷயமா பார்க்கிறாங்க. இந்த சத்தியம் அறிவு சார்ந்த விஷயம் அல்ல, இது வந்து இருதயம் சார்ந்த விஷயம். ஒரு வசனத்தை நம்ம படிச்சு அதை கடைபிடித்தாலே அது எந்த அளவிற்கு தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப அநேக வசனங்கள் படிப்பது, அநேக ரீஃபரன்ஸ் ஆர்டிகல் படிப்பதெல்லாம் படிக்க கூடாதா அப்படின்னா, நிச்சயமாக படிக்க வேண்டும் நம்ம தேவனை பற்றியும் அவருடைய தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு. ஆனால் அதன் நிமித்தம் நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, அந்த நாலேஜ் உள்ள போக போக தாழ்மை வர வேண்டும். அதற்கு பதிலாக ஆவிக்குரிய பெருமை வந்துருது அநேக இடங்கள்ல. இவ்வளவு ரீஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணுவேன், இவ்வளவு ஆர்டிகல்ஸ் படிப்பேன், இவ்வளவு இது பண்ணுவேன், இவ்வளவு காரியங்கள் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். சோ வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட், முடிவு என்ன, அது யாருடைய கருத்தில் இருக்கு, முடிவு என்ன என்பது பிதாவாகிய தேவனுடைய கருத்தில் இருக்குது. அது நம்ம ஒவ்வொருவருக்கான சொந்த நேர்மைக்கான சாட்சி. இரண்டாவது என்ன சொல்றாரு பார்க்கும்போது, தேவனை கண்டடைவதில் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோமா. நாம் ஒவ்வொருவருமே தேவனை கண்டடைவதில் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறோம், தேவனை தெரிந்து கொண்டதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறோமா. பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருங்க, சந்தோஷமாயிருங்கள். அப்ப இந்த எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பதற்கு நம்மால் முடிகிறதா? அப்படி முடியலன்னா எந்த இடத்துல நம்ம சறுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது எந்த இடத்துல இன்னும் நம்ம பலப்பட வேண்டி இருக்குது, எந்த இடத்துல அப்போஸ்தலன் யோவானை போல தைரியத்தை மீட்டெடுக்க வேண்டி இருக்குது, எந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுலை போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று நம்ம சொல்ல முடியுது. சோ இவைகளை நாம் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொருவருமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது, தெய்வீக கிருபையின் ஆவி. யார் ஒரு இடத்துல இந்த சீக்ரெட் பிரேயர் இருக்குதோ, இந்த தனிப்பட்ட ஜபம் இருக்குதோ, அவர்களுடைய வாழ்க்கையில தெய்வீக கிருபையின் ஆவி கண்டிப்பாக காணப்படும். அவர்களிடத்தில் மாத்திரம்தான் தெய்வீக கிருபையின் ஆவி காணப்படும் என்று கூட நம்ம சொல்லலாம். யாரிடத்துல தனிப்பட்ட ஜபமும் தனிப்பட்ட தேவனோடு ஐக்கியம் கொள்ளுதலும் காணப்படவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அவர்களிடத்துல தெய்வீக கிருபையின் ஆவி எந்த அளவிற்கு காணப்படும் என்பது நிச்சயம் ஒரு கேள்விக்குறியாகவே தான் அங்கு காணப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது காரியம், தனிப்பட்ட விதத்தில் தேவனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், தேவனை கண்டடைதில் நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இதுவே நம்முடைய சொந்த நேர்மைக்கு முதல் சான்று. இரண்டாவது சான்று பார்க்கும்போது, தெய்வீக கிருபையின் ஆவி நம்முடன் இருக்கிறது, அது நம்மை ஜீவ ஊற்றண்டைக்கு அழைத்து செல்கிறது. சோ அதுதான் நம்மை ஜீவ ஊற்றண்டைக்கு அழைத்து செல்லுமே ஒழிய வேற எந்த நாம் செய்யக்கூடிய மற்றவர் பார்வைக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியங்களோ மிகப்பெரிய காரியங்களோ என்ன ஆகாதுன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அது தேவன் அதை கவுண்டில் கொண்டு வர்றார், ஆனா அது மாத்திரமே நம்ம என்ன பண்றது இல்லையா, தகுதிப்படுத்துவது இல்லை. இன்னும் அநேக காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சோ அடுத்த காரியக்குள்ள நம்ம கடந்து போகும்போது பார்க்கும்போது, இந்த ஒரு தனிமையின் அனுபவம், நாம் அறிக்கையிடும் நம்பிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அநேகவற்றை நாம் துறக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த இழப்பின் உணர்வுகளையும் தனிமையின் உணர்வுகளையும் ஒவ்வொரு தேவ பிள்ளையுமே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நாம் ஒவ்வொருவருமே இழப்பின் உணர்வுகளுக்குள்ள கடந்து போகணும், தனிமையின் உணர்வுகளுக்குள்ள அல்லது உணர்வுகளுக்குள்ள நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கடந்து போக வேண்டியிருக்கு. அப்படி கடந்து போனால் மாத்திரம்தான் நம்மால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கிறோம்னா, இந்த காரியங்களை நாம் நேர்த்தியாய் செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இழப்பின் உணர்வுகளையும் தனிமையின் உணர்வுகளையும் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அனுபவிக்கிறாரோ அவர் மாத்திரமே என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ராஜரீக ஆசாரிய வகுப்பாராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் இயேசுவின் சாயலை பெற்றுக்கொண்ட ஜனமாக அவர்களால் என்ன பண்ண முடியும்? இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து நீடித்திருக்க முடியும், தொடர்ந்து ஓட முடியும், தொடர்ந்து பலனோடு அவர்கள் இந்த ஓட்டத்தில் அவர்கள் ஜெயம் கொண்ட வகுப்பாராக அவர்கள் மாற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தனிமையின் அனுபவங்கள், இழப்பின் உணர்வுகள், இவை எல்லாவற்றிலும் தான் தேவ பிள்ளைகள் அங்கே என்ன பண்றாங்கன்னா கடந்து செல்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தானியலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பரலோக தரிசனங்களை பார்ப்பதற்கு தானியலை தேவன் தனிமையின் அனுபவத்தில் விடுறார். பரலோகத்தின் நிழல் படத்தை குறித்து அந்த விஷன் பார்ப்பதற்காக அங்கே அப்போஸ்தலர் யோவானை பத்மோத்தீவில் தனிமையில் தேவன் விடுறார். அப்போஸ்தலர் பவுலை தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவரை அந்த மாதிரியான தனிமையின் அனுபவங்களில் கப்பர் சேதத்தில் அங்கே அடிகளில் பல்வேறு விதமான நிந்தைகளுக்குள்ள அவரை என்ன பண்ணுறாருன்னா தேவன் அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ பரலோகத்தின் நிழல் படங்கள். அது மாத்திரமல்ல, தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஒவ்வொரு விதமான ஏற்பாடுகளை வச்சிருப்பார். ஸோ அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இவர்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையில ஏன் இப்படின்னு கம்பாரிசன் நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் சகோதரங்க சொல்றார், மூன்று எபிரேயர்களை விடுவித்த கர்த்தர் யாக்கோபின் தலை துண்டிக்கப்படுவதை தடுக்கவில்லை. ஸோ இது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வருது. பேதுரு விடுவிக்கப்பட்ட அதே சமயம் யாரை தேவன் விடுவிக்கலனா, யாக்கோபுவை அங்க என்ன பண்ணலனா விடுவிக்கல. பவுலினுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் அப்போஸ்தலர் யோவான் கொதிக்கும் எண்ணெயில் போடப்படுவதை தேவன் தடுக்கவில்லை. சோ இதெல்லாம் ஏன் பார்க்கும்போது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவரவர்களுக்கென்ற ஒரு தெய்வீக திட்டத்தின் ஏற்பாடு வச்சிருக்கிறார். சோ அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுவார்னா அங்கு கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, யோவான் பாருங்க எந்த இடத்திலும் அவர் என்ன பண்ணலாம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த இடத்திலும் தன்னை குறித்து அவர் என்ன பண்ணிக்கலனா மேன்மை பாராட்டிக்கல. மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தனக்கு அவர் ஏற்படுத்திக்கல. ஒரு ரெவரண்ட் என்றோ ஒரு மிகப்பெரிய பாதிரிமார் என்றோ தன்னை அவர் எங்கேயுமே வெளிப்படுத்திக் கொள்ள, ரொம்ப எளிமையா தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:9.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன்.
பாருங்க, உங்கள் சகோதரனும் எந்த இடத்துல தன்னுடைய கிரெடிட்டே அவர் வாங்கிக்கல, தேவன் எனக்கு எல்லா இதெல்லாம் வெளிப்படுத்திட்டார், நான் தான் மிகப்பெரிய தேவனிடத்திலிருந்து அந்த விஷன் வாங்கினவன், தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் எனக்கு மறைபொருள்கள் எல்லாம் விளக்கிட்டார், அதனால நான் தான் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு மனிதனாக காணப்படுறேன் எங்கேயுமே தன்னை குறித்து அவர் என்ன பண்ணலன்னா அவர் சொல்லல. ஸோ மாறாக உங்கள் சகோதரன் தான் எழுதுறாரு. ஸோ அதுதான் அவருடைய தாழ்மை எளிமை முதல்லேருந்தே நம்ம வாச்சிட்டு வரோம். ஸோ யோவானுடைய தாழ்மை எளிமை அது கடைசி கால பாதங்க வகுப்பாருக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக பாடமாக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய எளிமை நம்முடைய தாழ்மை எந்த அளவிற்கு காணப்படுகிறது, அதனால தான் சொல்றார் ப்ரீவியஸ் வருஷப்பங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது உங்கள் சகோதரனும் என்று ஆரம்பித்து அவர் என்ன கொடுக்கிறார்னு பார்க்கும்போது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளி. எடுத்தோன்னா அவர் என்ன சொல்லு பார்க்கும்போது ராஜ்யத்தை குறித்து பின்னால்தான் பேசுறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நான் உங்களோட கூட என்னவா இருக்கிறேன், பங்காளியா இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களோட கூட பங்காளியா இருக்கிறேன், அவருடைய பொறுமைக்கு உங்களோட கூட உடன் பங்காளியுமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். சோ எவ்வளவு எளிமையாக தன்னுடைய வார்த்தைகளை அங்கு குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எளிமை தாழ்மை நம்ம ஒவ்வொருவருக்குமான பாடமாக அங்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:18-15 வாசிக்கலாம்.
நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய், உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை.
முதல் வார்த்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம், நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். பிதாவாகிய தேவன் முன்னால அவருடைய பார்வையில நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஜனமாக, அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குங்கிறதா இங்க சொல்றார். என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, முழு முயற்சி செய்ய வேண்டியிருக்கு, அரைக்குறை முயற்சி அல்ல. முதலாவது நம்ம என்ன ஆரம்பிக்கணும், முதலாவது முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் அதுல என்ன கிடைக்கும், முழுமை கிடைக்கும். முயற்சியே நம்ம ஆரம்பிக்காம நம்ம உட்காந்துருந்தோம்னா எந்த காரியங்களும் அங்கு நடைபெறாது. ஆகவே முதலாவது முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சி முழுமை அடைய வேண்டும். அந்த முழுமை யார் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கடவுள் முன்பாக ஏற்புடையவர்களாக நிற்க முடியும். அந்த முழுமையில் யார் ஒருவர் நிறைவு பெறலையோ, முற்றும் ஜெயம் கொண்ட வகுப்பாராக யார் ஒருவர் மாறலையோ, அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா பிதாவுக்கு முன்பாக போய் அங்க நிற்பது சாத்தியம் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம்முடைய மூத்த சகோதரர்கள் தன்னுடைய ரீப்ரன்ஸ் 1951 பத்தியில் இப்படியாக குறிப்பிடுகிறார். மேக் கிரேட் எஃபர்ட். எஃபர்ட் என்றாலே அது மிக முயற்சிகள் செய்வது. மேக் கிரேட் எஃபர்ட், மிகப்பெரிய முயற்சிகளை ஏறெடுங்கள்ங்கிறார். மிகப்பெரிய முயற்சிகளை தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு ஏறெடுக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தேவனுக்கு முன்பாக ஏற்புடையவர்களாக நிற்க முடியும். மாறாக நம்ம அப்படியே கடந்து போவதனாலோ, சத்தியங்களை கேட்டு செல்வதனாலோ, அல்லது சத்தியங்களை பிரசங்கித்து செல்வதனாலோ யார் ஒருவருக்கும் என்ன ஆயிராதுன்னு பார்க்கும்போது அந்த முழுமை நிலை எட்டி அடையாது. இதெல்லாம் என்னன்னா நம்மை ஊக்குவிக்கக்கூடிய சில காரியங்கள், பாடங்களாகட்டும், நம்முடைய ஸ்டடீஸ் மற்ற எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணுதுன்னா ஊக்குவிக்குது, நம்ம அடுத்த நிலைக்கு கடந்து செல்லுது. ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறோம், ஒரு உலகத்தின் வேலைக்கு எடுக்கிற முயற்சியில நம்ம சத்திய ஊழியத்துக்கு எடுக்கிறோமா, ஒரு உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரத்துக்கு கடந்து போக செல்வதை சத்திய ஊழியங்களுக்கு செல்வதற்கு எடுக்கிறோமா, சபைக்கு நேரத்திற்கு கடந்து செல்வதற்கு எந்த அளவுக்கு பிரயாசங்கள் எடுக்கிறோம், சபையின் உடன் அங்கங்களுக்கான பிரயாசங்களை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம். அதனாலதான் சகோதரர் சொல்றார், மேக் கிரேட் எஃபர்ட்ஸ். அந்த கிரேட் எஃபர்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக ஏற்புடைய வகுப்பார், அவர்கள் தான் முழுவதும் ஜெயம் கொண்ட வகுப்பார், முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பார். சோ அதை குறித்து கூட நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது அவர் இன்னுமாக லூக்கா சுவிசேஷம் 13:24 நாம் வாசிக்கும் போது இப்படியான வார்த்தைகள் திருவிழத்தில் நம்ம வாசிக்கிறோம். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். நம்ம போயிட்டு இருக்கிற பாதை இடுக்கமான பாதை. இந்த இடுக்கமான பாதையில பார்க்க எப்படி முயலணும்னு சொல்றாரு, வருந்தி முயல வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அவர்களை பார்த்து தான் சொல்றாரு. யார் ஒருவர் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைவதற்கு வருந்தி பிரயாசம் எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். எல்லாரையும் பார்த்து கத்திரேசு சொல்ல, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வகுப்பார் யார்னா இந்த வருந்தி முயற்சி ஏறெடுக்கக்கூடிய வகுப்பார். இப்ப யார் இந்த வருத்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று, அவருடைய சத்தியத்திற்கென்று, அவருடைய உடன் அங்கங்களுக்கென்று, அவருடைய பிள்ளைகளுக்கென்று யாரெல்லாம் வருந்தி முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு மேலான இடுக்கமான வாசல் வழியாய் முன்னேற முடியும். கடைசியா அந்த வசனம் எப்படி முடிக்கிறாருன்னா, ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வசனம் எப்படி முடிக்கிறார் பாருங்க, ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயற்சிப்பாங்க ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, இயலாமல் போகும். அவர்களால் உள்ளே போக முடியாது, ஏன்னா அவர்கள்ட்ட என்ன முயற்சி இல்லைங்க, அவர்கள்ட்ட வருத்தப்பட்டு ஏறெடுக்கிற முயற்சி காணப்படவில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தின் நிறைவில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப பாடத்தின் நிறைவில் நமக்கான இந்த எச்சரிப்புகள் தான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையின் மூலமாக நம்ம கொடுத்திருக்கிறார். வருந்தி முயலுங்கள், அது மாத்திரமல்ல, மேக் கிரேட் எஃபர்ட்ஸ் ஃபார் காட்ஸ் ஒர்க். பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய வேலைகளில் நம்முடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு நாம் மிக கடுமையான முயற்சிகளை ஏறெடுக்க வேண்டும். அது யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் முன்பாக ஏற்புடைய ஜனங்களாக காணப்படுவார்கள். அப்ப மற்றவருடைய நிலைமை அது தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறது. அதை குறித்து தீர்ப்பு சொல்வதற்கு நாம் நமக்கு ஒன்றும் அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த முயற்சிகளை ஏறெடுக்க வேண்டும். தனிமைப்படுத்தலின் அனுபவங்கள் கட்டாயம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். யார் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தல் என்ற அனுபவம் இல்லையோ அவர்களால் பிதாவாகிய தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு ஆழ்ந்த ஒரு காரியத்தை நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே கடைசியாக ஒரு ஸ்லைடு, பாருங்க, தேவன் நம்மை தனிமைப்படுத்தட்டும். ஆம், தேவன் நம்மை தனிமைப்படுத்தட்டும். வேறொருவரோடும் சுமக்க இயலாத சில சுமைகள் தேவனோடு சுமக்க இருக்கின்றனவே. வேறொருவரோடும் சுமக்க இயலாத சில சுமைகள் தேவனோடு சுமக்க இருக்கின்றனவே. தேவனோடு மாத்திரம் நாம் நடக்க வேண்டிய நெடுந்தொலைவில் உள்ள சில பாதைகள் உள்ளனவே. தேவனோடு மாத்திரம் நாம் நடக்க வேண்டிய நெடுந்தொலைவில் உள்ள சில பாதைகள் இருக்கின்றனவே. தனியே சுமக்க வேண்டிய சுமைகளுக்கும் தனியே நடக்க வேண்டிய பாதைகளுக்கும் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தனியே சுமக்க வேண்டிய சுமைகளுக்கும் தனியே நடக்க வேண்டிய பாதைகளுக்கும் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவன் நம்மை தனிமைப்படுத்தட்டும். ஆம், தேவன் நம்மை தனிமைப்படுத்தட்டும். தேவன் தாமே இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் நமக்கு ஆசீர்வதி தருவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலும் பிதாவாகிய தேவன் அடியனை கூட ஒரு பொருட்டென்று எண்ணி இந்த ஒரு சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்கென்று கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாய் அடியனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். மாத்திரமல்ல, வாய்ப்பு கொடுத்த சபையார் உங்கள் அனைவருக்கும், கமிட்டி சகோதரர்களுக்கும், மற்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அடியனுடைய கிறிஸ்துவுக்களான அன்பின் வாழ்த்துக்களையும், மற்றும் ஒரு முறை நான் சார்ந்திருக்கிறதான மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தம்மை இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. தேவனுடைய கிருபையின் கரம் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த தனிமையின் அனுபவத்தை நாம் கடந்து செல்ல அவருடைய தூய ஆவியின் அனுக்கிரகத்தை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.